இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற தலைப்பு தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்திற்கு சமீபமாக இருக்கிறது. இன்னும் நல்லா தெளிவாக சொல்ல போனால் தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாய்க்கும் இருதயத்துக்கும் சமீபமாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்துக்கு சமீபமாக இருந்தாதான் வாயினால் பேசும்போது ஞானமுள்ள வார்த்தைகளை பேச முடியும். தேவனுடைய வார்த்தை வாய்க்கு மட்டும் சமீபமாக இருந்தால் பேசுகிற வார்த்தைகளில் அர்த்தம் இருக்காது. சோத்திரம். நம்மளுக்கு எல்லாம் நல்லா ரொம்ப தெரிஞ்ச காரியம்தான் தேவனுடைய வார்த்தையை. நான் சின்னதுலேருந்து ரசிக்கப்பட்டிருக்கிறேன். எங்கள் அப்பா கிறிஸ்டின் தான். நான் ரசிக்கப்பட்டு 10 வருஷமாச்சு, 15 வருஷமாச்சு. நான் 4 தடவை பைபிள் படிச்சிருக்கிறேன், 5 தடவை பைபிள் படிச்சிருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தை வாய்க்க மட்டும் சமயமாக இருந்தால் நம்ம கேட்டதை மட்டும் வச்சு அப்படியே சொல்லிக்கிட்டே இருப்போம். அந்த தேவனுடைய வார்த்தையை எடுத்து நம்ம படிக்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே வேற ஒரு அர்த்தம் இருக்கும். ஏம்மா சொல்கிறத கேட்டு தான் நம்ம பேசுகிறோம். வாயில் இருதயத்தில் சிந்திக்கிறதும் இல்லை. ஏன்னா தேவனுடைய வார்த்தை இருதயத்துக்கு தூரமாக இருக்கிறது. அப்படி நாம் தேவனுடைய வார்த்தைகளை பேசும்போது மற்றவங்களுக்கு போய் சேரும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சக்குன்னா அவன் சுக்குன்னு நினைப்பான். அந்த மாதிரி கதை கேட்டால் மாறி மாறி போகும்போது வந்து அது வந்து என்னமோ ஒரு வார்த்தையாக அது மாறிடும். அப்படி இல்லாமல் தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாய்க்கும் இருதயத்துக்கும் சமயமாக இருந்தால் தான் தேவனுடைய வார்த்தைகளை தெளிவாக அல்லது கேட்கிறவர்களுக்கு புரியும்படியாக நாம் பேச வேண்டும். பொதுவாக மதங்களிலே, இந்து மதமானாலும் சரி, கிறிஸ்தவ மதமானாலும் சரி, முஸ்லீம் மதமானாலும் சரி, நிறைய பேசுவாங்க ஆண்டவரை பற்றி, ஆண்டவருடைய மகத்துவங்களை பற்றி. ஆனால் பேசும்போது அடுத்தவங்களுக்கு போய் சேருதா? சேர்றதில்லை. காரணம் என்னென்னா அதில் பொருள் இல்லை, அர்த்தம் இல்லை, அதனால் போய் சேர மாட்டேங்குது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அந்த வார்த்தை இருதயத்தில் இல்லாமல் வாயில் மட்டும் பேசும்போது அது பேச்சளவில் மட்டும்தான் இருக்குது, அது கிரியைகளுக்கு மாற மாட்டேங்குது. ஆனால் நம்ம வந்து தேவனுடைய வார்த்தையை இருதயத்தில் வச்சிருந்து தேவனுடைய வார்த்தையை பேசும்போது இருதயத்தில் சிந்தித்து தியானித்து நாம் பேசுகிற வார்த்தை கரெக்டாக, அதில் அர்த்தம் இருக்குதா அல்லது உபயோகம் இல்லாத வார்த்தையா, இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை பேசுனா அது சரியாக இருக்குமா அப்படிங்கிறத நம்ம இருதயமே பரிசோதிச்சிருது. பரிசோதிக்கும் போது அது அர்த்தமுள்ள வார்த்தைகளாக வெளியே வருது. உபாகமம் 33 1-2-3 வார்த்தைகளை வாசிப்போம். உபாகமம் 1:33 வார்த்தைகள்.
தேவனுடைய மனுஷனாகிய மோசே தான் மரணம் அடையும் முன்னே இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாவது, கர்த்தர் சீயோனிலிருந்து எழுந்தருளி, சீனாயிலிருந்து எழுந்தருளி, சேயிரிலிருந்து அவர்களுக்கு உதயமானார், பாரான் மலையிலிருந்து பிரகாசித்து 10 ஆயிரங்களான பரிசுத்தவான்களோட பிரசன்னமானார், அவர்களுக்காக அக்கிரமயமான பிரமாணம் அவருடைய வலது கரத்திலிருந்து புறப்பட்டது, மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார், அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள், அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள்.
அப்போது அப்போ இங்கே நம்ம பார்க்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் மோசே தீர்க்கதரிசியின் மூலம் நம்மளுக்கு தேவனுடைய வார்த்தைகளை எழுதி கொடுத்தார். அப்போ அந்த மனுஷன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த மனுஷன், ஜனங்களுக்கு வேணுங்கிற எல்லா பிரமாணத்தையும் எழுதி கொடுத்ததுக்கப்புறம் அவர் பூரண ஆயுசுள்ள நாள் வரும்போது அவருடைய கடைசி வார்த்தைகள், எப்போ ஜனங்களுக்கும் தேவனுக்கு மத்தியிலே நின்ற மோசே என்னுடைய கடைசி வார்த்தைகள் அப்படின்னா ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கி எல்லோரும் வந்து யாராவது நம்மளுக்கு தெரிஞ்சவங்க சாக போகிறாங்கன்னு சொன்னால், அவர் நம்ம என்னென்ன நல்ல காரியங்களை செஞ்சுருக்கார், சொத்து என்ன சேர்த்து வச்சுருக்காரு, யாருக்கு தெரியாமல் எங்கேயாவது ஏதாவது வச்சுருக்காரா அப்படிங்கிறத தெரியறதுக்கு சாகிறதுக்கு முன்னால் நான் போய் சிலவங்களை நோண்டி நோண்டி கேட்பான், எத்தனை காசு வச்சுருக்கேன், எந்தெந்த பேங்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கிறேன் அப்படின்லாம் கேட்போம். சிலவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லவே மாட்டாங்க, சொல்லாமல் அப்படியே இருந்துக்கிட்டு கடைசி நேரத்தில் நம்மளை வந்து அதை நம்முடைய ரகசியத்தை இது வரைக்கும் யாருக்குமே சொல்லலை, நம்ம ரொம்ப பிரியமானவங்கிட்ட இதை நம்ம சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு யார் ரொம்ப அன்பாக நடக்கிறாங்களோ அல்லது அவருடைய மரண தருவாயில் உதவிகளை யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த சொத்து போய் சேர்றதுக்கு வேண்டி, எப்பா இங்கே வா, இந்த பேங்க்கில் இந்த அக்கௌண்ட் இருக்குது, இங்கே இந்த இடம் இருக்குது, இங்கே இவ்வளோ காசு கொடுத்து வச்சுருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு சாவாங்க. அப்போ அதே மாதிரி இங்கே தேவனுடைய மனுஷன் மோசே நம்மளுக்காக பிரமாணங்களை எழுதி கொடுத்தார். அப்போ நம்ம ஜனங்கள் மேலே அன்பு வைத்து அவர் கடைசியாக ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வதிக்கிறதுல பார்த்தீங்கன்னா தேவன் உண்மையாகவே ஜனங்களை சிநேகிக்கிறார். எப்படி? உண்மையாகவே தேவன் ஜனங்களை சிநேகிக்கிறார். எப்படி சிநேகிக்கிறார்? வாசிப்போம், மூணாம் வசனம் வாசிப்போம். உண்மையாவே ஜனங்களை தேவன் சிநேகிக்கிறார். எப்படி சிநேகிக்கிறார் கேட்டீங்கன்னா, அதுக்கு அடுத்த வார்த்தைகள் வருகிறது. எப்படி சிநேகிக்கிறார்? தேவனுடைய அன்பை ருசித்து பார்த்தவங்களுக்கு அது தெரியும். எப்படி சிநேகிக்கிறார் சொல்லுங்க பாப்போம். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள். அப்படின்னா தேவனால் தேர்ந்து கொள்ளப்பட்ட ஜனம் எங்க இருக்காங்க? தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்காங்க. எங்கேயும் ஓட முடியாது. எங்க ஓடுனாலும் ஆண்டவருடைய கரம் அவர்களை எட்டி பிடிக்கும். ஆமா. அப்போ உண்மையாகவே தேவன் ஜனங்களை சிநேகிக்கிறார்னா, யார் யாரை ஆண்டவர் சிநேகித்திருக்கிறாரோ அவர்களை ஆண்டவருடைய கரம் அவர்களை பிடித்திருக்கும். எங்கேயும் ஓட முடியாது. தேவனுடைய திட்டத்திலிருந்து எங்கேயும் ஓட முடியாது, தப்பிக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. ஆண்டவர் விட்டு விலகி போக 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 ஆண்டவருடைய பெரம்பு என்னன்னா நியாய தீர்ப்பு அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஆண்டவரை பக்கம் வர 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 என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய நியாய தீர்ப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அவருடைய கையில் இருக்கிறார்கள். அப்புறம் உம்முடைய உம்முடைய பாதத்தில் விழுந்து, அங்கே தான் ரொம்ப முக்கியமான பிரச்சனை. அப்புறம் இதுக்கு ரெண்டாம் வசனம்
வாசித்தீங்கன்னா,
வெளிப்படும் போது தன்னுடைய பிள்ளைகளோடு அல்லது தான் சிநேகிக்கிற ஜனங்களோடு, தனக்குன்னு ஒரு முன்குறிக்கப்பட்ட ஒரு ஜனத்தோடு தேவன் வெளிப்படுகிறார். அந்த வெளிப்படுகிற ஜனத்துக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய வலதுகாரத்திலிருந்து பிரமாணங்கள் புறப்படுகிறது. அப்ப தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய கரத்தில் இருக்கிறவர்கள் எல்லாருமே என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, என்ன செய்யணும்? தேவனுடைய கரத்தை பார்க்கணும். ஆமா, பிள்ளை என்ன பண்ணும்? ஆமா, ஸ்கூலுக்கு போகும்போது 50 பைசா கிடைக்குமா, 1 ரூபாய் கிடைக்குமா, ஜோப்புக்குள்ள கையை விடுறாரா இல்லையா, எங்க வச்சிருக்காரு கையவே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஊருக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்னு சொன்னால் எல்லாம் முடிச்சனா கையைத்தான் பார்க்கும். அது பிள்ளைய நேசிக்கிற பிள்ளைகளுக்கு அது தெரியும். அப்போ தேவனை நேசிக்கிறவர்களாக இருந்தால் அவர்கள் என்ன பார்ப்பாங்கன்னா, இன்றைக்கி நம்மளுக்கு ஆசீர்வாதம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்ப்பாங்க. அப்போ பார்க்கும்போது அங்கே ஆசீர்வாதம் வந்து ஆண்டவருடைய கையை திறக்கும் போது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே கைக்குள்ளே ஒன்றுமே இல்லாத மாதிரி தெரியும், ஆனால் அங்கிருந்து தேவனுடைய பிரமாணம் புறப்படுகிறது. அக்னிமயமான பிரமாணம். அப்போ பிரமாணம் புறப்பட்டால் அதனால நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? பிரமாணம் புறப்பட்டதுக்கு அப்புறம் யார் அந்த பிரமாணத்துக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவங்களுக்கு அந்த பிரமாணத்துக்கு உண்டான ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்போ தேவனுடைய கருத்துக்கு பக்கத்தில் வந்தால் தான் அந்த அக்னிமயமான பிரமாணம் என்னங்கிறத பார்க்க முடியும். தூரமாக விலகி விலகி போனால் என்னமோ வெளிச்சம் இருக்கிற மாதிரி தெரியும், நம்மளுக்கு ஒன்றுமே கிடைக்காது. அப்போ தேவனுடைய வலதுகரத்தில் இருக்கிற பிரமாணத்தை பார்க்கணும்னு சொன்னால் பக்கத்தில் வந்து நம்ம வாசிக்கணும், தேவனுடைய கரத்தில் என்ன எழுதியிருக்குதுன்னு வாசிக்கணும். அப்போ தேவனுடைய கரம் என்ன எழுதியிருக்குது அப்படின்னா, அதையும் கூட இன்னும் கூட கொஞ்சம் வியாக்கியானம் செய்ய போனால், தேவனுடைய கரத்தின் கிரியைகள் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திக்கும். அப்போது அங்கே தேவனுடைய பிரமாணம் அல்லது தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அவர்களுக்கு கடந்து போகிறது. அப்போ இங்கே நம்ம மூணாம் வசனத்தில் பார்க்கும்போது, அவர்கள் எல்லாரும் உம்முடைய கரத்தில் இருக்கிறார்கள், அவர்கள் உம்முடைய பாதத்திலே விழுந்து போதனை அடைகிறார்கள். அப்போ இன்றைக்கு எல்லாருக்குமே தேவனுடைய வார்த்தையினால் போதனை அடைகிறாங்க. தேவனுடைய வார்த்தை எல்லாருக்கும் இன்றைக்கி வாய்க்கு சமயமாக இருக்கிறது, ஆனால் தூர இருதயத்துக்கு தூரமாக விலகி இருக்கிறது. அப்போ தேவனுடைய வார்த்தை அறிவு எல்லாருக்கும் இருக்கிற சமயத்தில் எல்லாரும் போதனை அடைஞ்சிடுறாங்களா? இல்லை. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, உம்முடைய பாதத்தில் விழுந்து. என்ன பாதத்தில் விழுந்துனா என்னவா இருக்கும் சொல்லுங்க பாப்பா? தாழ்மையா இல்ல அப்படின்னா எல்லாம் வந்து நம்மளை ஏமாத்துறவங்க எல்லாம் வந்து காலை பிடிச்சி காசு வாங்கிட்டு
போயிடுவான்.
தாழ விழுந்துனா என்ன இருக்கும் சொல்லுங்க பாப்பா? அதுங்க சரியான அர்த்தம்
இல்லை.
கீழ்ப்படிந்துங்கிறது ஓரளவுக்கு வருது. தாழ விழுந்துன்னு சொன்னா தேவனை துதித்து மகிமைப்படுத்தி. தேவனை துதிக்கிறது தான் முதல் வேலை. அப்ப நம்ம பார்க்கும்போது பைபிள் எல்லா இடங்கள்லையும் தேவனை துதித்தார்கள், தேவனுக்கு நன்றி செலுத்தினார்கள். அப்ப தேவனை தான் உயர்த்தி வச்சிருக்காங்க. அவங்க தேவனுக்கு முன்பாக தங்களை தாழ்த்துகிறார்கள் அல்லது கீழ்ப்படுகிறார்கள் அப்படின்னா தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் தலை வணங்குகிறார்கள். அப்போ உம்முடைய பாதத்தில் விழுந்து. தேவனுடைய பாதம்னா என்னவா இருக்கும்? சங்கீதம் 99:5-7. சங்கீதம் 99:5-7 வரை.
அவர்கள் அவருடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளைகளையும் கைக்கொண்டார்கள்.
போதும். இப்ப பாதத்துல பணிகிறதுனா என்ன சொல்லுங்க பாப்பா? இங்க பாத்தீங்கன்னா முதல்ல வாசிக்கும் போது மோசே வர்றாரு, இங்கே பாதப்படியில் பணிகள்னு சொன்னால் மோசே வர்றாரு, ஆரோன் வர்றாரு, அப்புறம் சாமுவேலும் வந்துட்டாரு. அப்போ இல்லை இல்லை, அங்கே இதுக்கும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு வசனத்துக்கு ஒரு தொடர்பு இருக்குது. அதை கண்டுபிடிச்சாச்சுன்னா அவருடைய பாதத்தில் விழுகிறதுனா என்னங்கிறத கண்டுபிடிக்கலாம்.
அவர்கள் அவருடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளைகளையும் கைக்கொண்டார்.
சரி, இப்போ கண்டுபிடிக்க முடியல, இன்னொரு வசனம் வாசிக்கலாம். அதை வாசிச்சோம்னா அவருடைய பாதப்படினா என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். சங்கீதம் 77:19-20. பாருங்க, இங்கேயும் அவருடைய பாதைகள் தெரியப்படாமல் போயிட்டு இங்கேயும் மோசே ஆரோன் ரெண்டு பேரும் வந்துட்டாங்க. அப்போ இதுக்கு அதுக்கு என்னமோ ஒரு சம்மந்தம் இருக்குது. இதுதான் வந்து பைபிளில் மறைஞ்சிருக்கிற அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறது இப்படித்தான். இது வந்து தேவனுடைய வார்த்தை இருதயத்துக்கு போனாதான் இந்த மூணு வசனத்தையும் வச்சு அவருடைய பாதப்படியில் பணிகிறதுனா என்னங்கிறத கண்டுபிடிக்க முடியும். சோத்ரா என்ன சொல்லுங்க பாப்பா? கட்டளையில் மோசே ஆரோன் ரெண்டு பேர் வந்தாங்க, இங்கேயும் வந்தாங்க. அவங்க என்ன எழுதி கொடுத்தாங்க? பிரமாணங்கள் எழுதி கொடுத்தாங்க. அப்போ அந்த பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிதல், தேவனுக்கு நன்றி செலுத்துவது, தேவனை மகிமைப்படுத்துவது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல், அதான் அவருடைய பாதத்தில் விழுதல். அவருடைய பாதத்தின் அடையாளம் எதுன்னு கேட்டிங்கன்னா பைபிள் வசனம். அவர் நடந்து போன வழி வந்து நம்மளுக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னா பைபிளில் எழுதியிருக்கிற வசனத்தினுடைய அர்த்தம் நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. ஆனால் அடையாளம் மட்டும் இருக்குது, அது என்ன அடையாளம் இருக்குது தெரிய மாட்டேங்குது. அப்புறம் அவர் சரித்திரத்தில் நடந்து போன அல்லது தேவன் சரித்திரத்தில் நிறைவேற்றின காரியங்கள் தான் அவருடைய பாதப்படி. அப்போ தேவனுடைய வழிகள் அல்லது தேவனுக்கு கீழ்ப்படிதல், தேவனுடைய பிரமாணங்களை கீழ்ப்படியும் பொழுது தான் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்குதோ அந்த தெரிஞ்சிருக்கிறதுனால நம்ம வந்து போதனை அடைய முடியும். இன்றைக்கி வந்து நிறைய பேத்துக்கு நிறைய காரியம் தெரியும். சாலமோன் ராஜா மாதிரி நிறையா ஞானம் இருக்குது. இன்றைக்கி சந்திரனுக்கு போயிட்டான், அதுக்கப்புறம் போகிறதுக்கு முயற்சி எடுக்கிறான். இப்படி பெரிய பெரிய விஞ்ஞானிகளாக இருக்காங்க. ஏன் வந்து அவர்கள் தேவனுடைய வார்த்தையினால் போதனை அடையலைன்னு சொன்னால், காரணம் வந்து தேவனை மகிமைப்படுத்தலை, தேவனுக்காக தங்களை தாழ்த்தவில்லை, அல்லது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது தான் தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்துக்கும் வாய்க்கும் சரியானபடி அதனுடைய வேலைகளை செய்யும். 1 பேதுரு 2 அதிகாரம் 20-21
இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார்.
அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, அடிச்சுவடுகளை பின்பற்றும்படி மாதிரியாக பின்வைத்து போனார். இன்னைக்கு ஆண்டவர் நடந்த வழியில் நானும் நடக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் எருசலேமுக்கும் கலிலேயாவுக்கும் டூர் தான் போயிட்டுருக்காங்க. அவருடைய நடந்த பாதையை ஊரில் போய் நானும் நடந்துட்டு வந்தேன் அப்படின்னு நிறைய பேர் இங்கேருந்து ஓடுறாங்க. அப்போ இங்கே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய நடந்த வழியில் நாமளும் நடக்கணும்னு சொன்னால், அவர் கஷ்டப்பட்டு தேவனுடைய வார்த்தைக்காக துன்பம் அனுபவித்து நம்மளுக்கு மாதிரியாக காட்டினது போல் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பிரமாணத்தை கை கொண்டு துன்பம் சகித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். எண்ணாகமம் 24:4 எண்ணாகமம் 24:4
தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தைக் கண்டு தாழ விழும்போது தந்திரக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது.
போதும். இங்க பாத்தீங்கன்னா, தேவனுடைய வார்த்தையை காதுல கேட்டாச்சு, அப்புறம் சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு. நிறைய பேர்த்துக்கு ஆண்டவர் தரிசனத்தையும் கொடுத்துட்டாரு. எனக்கு இந்த தரிசனம் இருக்குது, எனக்கு அந்த தரிசனம் இருக்குது, நிறைய தரிசனம் இருக்குது எல்லாத்துக்குமே. ஆண்டவர் வெளிப்பாடு கொடுத்தாரு, இந்த ரெவலேஷன் கொடுத்தாரு, எனக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது கூட, அவங்க பேசும்போது பார்த்தீங்கன்னா அந்த தரிசனத்தையும் வெளிப்பாடையும் தெளிவாக பேச முடியல. என்ன காரணம்? கண் திறக்கப்படலை. அப்போ எப்போ கண் திறக்கப்படும்? இல்லை இல்லை, அப்பவும் பாருங்க, இன்னும் கண் திறக்காம தான் இருக்குது. இன்னும் 4 டைம் வாசிங்க நிறையா. தாழ விழும்போது, தாழ விழுந்தான் அப்படின்னா தேவனுக்கு துதிகன மகிமை செலுத்தி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாதான் அவனுக்கு கண் திறக்கும். இல்லாட்டினா அவன் வாயில் பேச முடியாது. ஆனால் தரிசனத்தை பார்க்கலாம், தேவனுடைய வார்த்தையில் கேட்கலாம், எல்லாம் இருக்குது. ஆனால் யாருக்கு ஞானக்கண், அறிவாக பேசக்கூடிய கண், அர்த்தமுள்ள வார்த்தைகளை பேசக்கூடிய ஞானக்கண் யாருக்கு திறக்குதுன்னா, தேவனுக்கு முன்பாக தங்களை தாழ்த்தணும். எல்லாம் எனக்கு தெரியும், இதுதான் நான் அதை நான் பேசிடுவேன், இந்த காரியம் தான் அதெல்லாம் நான் பிரசங்கம் பண்ணிடுவேன், இதுதான் எத்தனையோ நாள் கேட்டதாச்சா, எல்லாம் எனக்கு தெரியும். ஆமாம், எல்லாம் சொல்லி சொல்லி கரெக்டாக பேச வேண்டிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா சரியான கேள்வியில் வந்து மாட்டிக்கும் போது அங்கே சரியாக பேச தெரியாது. காரணம், தேவனுக்கு முன்பாக தங்களை தாழ்த்தவில்லை, அல்லது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. அதனால் பேச வேண்டிய நேரத்தில் வார்த்தையை பேச முடியாமல் அப்படி தடுமாறுறாங்க. அப்படியாக இப்போ பார்த்தீங்கன்னா, இது வந்து சொல்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா, பீலேயாம் தீர்க்கதரிசி. நல்ல ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டிருக்காரு, நல்ல ஆண்டவருடைய தரிசனத்தை பார்த்துருக்காரு. எப்போ அவருக்கு கண் திறந்ததுன்னா, தாழ விழும்பொழுது தான், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது தான் அந்த ஞான கண் திறந்திருக்கு. என்னாகமம் 24:16 என்னாகும் 24:16
தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு உன்னதமானவர் அளித்த அறிவை அறிந்து சர்வவல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளங்குகிறதாவது.
போதும், இன்னைக்கு வந்து தேவனுடைய அறிவு வந்து எல்லாத்துக்கிட்டையும் இருக்குது. அது மாதிரி தரிசனத்தை உபவாசம் எடுத்தாவது, எங்கேயாவது அமெரிக்கா போயாவது, லண்டன் போயாவது, எங்கேயாவது போய் எப்படியாவது ஏதோ ஒரு தரிசனத்தை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனால் தேவனுடைய அறிவு இருந்தும் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல தரிசனம் இருந்தும் அதை சரியாக வந்து நிறைவேற்ற முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் தாழ விழுதலை. அதனால் ஞானக்கண் திறக்கப்படலை. இப்போ இந்த பகுதியில் வந்து ஒரு சின்ன எல்கேஜி யூகேஜி ஸ்கூல் ஆரம்பிக்கணுங்கிற ஒரு தரிசனம் இருக்குது. அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் காசை போட்டு நாங்கள் பெரிய ஸ்கூல் ஆரம்பிக்க போகிறோம், உங்கள் பிள்ளைகளை இங்கே அனுப்புங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்துடுவாங்க. அந்த பிள்ளைங்க வந்தோடனே என்ன பண்ணுறது? நாம அழுகாத குச்சி எடுத்தனா அவ்வளவுதான், முதுகு பழுத்துரும் அப்படின்னா எப்படி இருக்கும்? ஆலை வர. அப்போ பணம் சம்பாதிக்கிறதுக்கு வேண்டி ஒரு திட்டத்தை போட்டுறது, தரிசனத்தை போட்டுறது. பிள்ளைகள்லாம் வந்ததுக்கப்புறம் இன்னும் அசைக்க முடியாது, ஒரு மாதம் ஃபீஸ் கொடுத்தாச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளைகளை எல்லாம் ஒன்று ஒரு கலெக்டாக பண்ணிகிட்டு இருக்கோம். அதை அடக்கிறதுக்கு என்ன சொன்னாலும் அதை அடங்காது. அதனால் குச்சி எடுத்தாதான் சரியாகுன்ட்டு குச்சி எடுத்தால் அந்த பிள்ளை வீட்டில் போய் சொல்லிப்போம், எப்பா நான் அந்த ஸ்கூலுக்கு எட்டியே பார்க்க மாட்டாது, பார்த்தாவே பயமாக இருக்குதுன்னு அப்படியே அலறும். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த தரிசனத்தை நிறைவேற்றுகிறவர்கள் அதற்குண்டான சமர்ப்பண காரியத்தை செய்யவில்லை. அந்த பிள்ளைங்க வந்தால் அது அழுதுனா, ஏமா அழுகிறேன், என்ன வேணும், தண்ணி வேணுமா, சாப்பாடு வேணுமா, நீ தூங்க வரதான் படுத்துக்கோ அப்படின்னு சொல்லி விட்டணும். நான் பைபிள் ஸ்கூலில் வரும்போது பார்த்தீங்கன்னா பசங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கரெக்டாக பண்ணுவானுங்க. நான் சொல்லுவேன், பைபிள் ஸ்கூலில் தூங்கிட்டு இருந்தானா, எப்பா நீ போய் நல்லா படுத்துக்க. அந்த வார்த்தை கேட்ட உடனே அவனுக்கு எங்கே தான் தூக்கம் போச்சுன்னு தெரியாது. நீ இங்கே தூங்காத பெஞ்சு மேலே எழுந்திரிச்சு நில்லுன்னு சொன்னால், இவரெல்லாம் தூங்காமல் இருந்திருக்காரம்மா, இப்போ தான் வந்து நம்மளே சொல்கிறாரு அப்படின்னு. ஆனால் அவனை போய் படுத்துக்கன்னு சொல்லிட்டான், பிரச்சனையாக மாட்டிப்போச்சு. அப்போ எல்லாத்துக்கும் வந்து எல்லாருக்கும் தரிசனம் இருக்குது. அந்த தரிசனம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு வேண்டி, ஏதோ நம்முடைய வாழ்க்கையில் நேரம் போகிறதுக்கு, இருக்கிற பணத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு, அல்லது பணம் சம்பாரித்து எப்படியாவது நம்ம வாழ்க்கையில் ஒரு மற்றவங்களுக்கு ஒரு அடையாளமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி போகிறாங்களே ஒழிய, அந்த தரிசனத்துக்கு உண்டான சமர்ப்பண வாழ்க்கை, கீழ்ப்படிதலோடு இருந்து அமைதியாக இருந்து தியாகத்தோடு செய்யக்கூடிய காரியம் இல்லை. அதனால் வந்து அவங்க தரிசனத்தில் ஞானக்கண் திறக்காதனால அந்த தரிசனம் கெட்டு போகுது. அப்போ நம்மளுக்கு என்ன தான் அறிவு இருந்தாலும் சரி, என்ன தான் ஞானம் இருந்தாலும் சரி, என்ன தான் நம்மளுக்கு தரிசனம் இருந்தாலும் சரி, நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாதான், அல்லது தேவனுடைய வார்த்தைக்கு வேண்டி துன்பம் அனுபவித்தாதான், இரக்கமுள்ளவர்களாக இருந்தாதான் அந்த தரிசனத்தை நிறைவேற்ற முடியும். அதற்கு தேவனுடைய பிரமாணத்திற்கு நம்முடைய தலைகளை தாழ்த்த வேண்டும். 1 யோவான் 1:1-2 வாசிப்போம். 1 யோவான் 1:1-2 வாசிப்போம்.
ஆதி முதல் இருந்ததும், நாங்கள் கேட்டதும், எங்கள் கண்களினாலே கண்டதும், நாங்கள் நோக்கி பார்த்ததும், எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவினிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாக இருக்கிற அந்த ஜீவன் நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம்.
போதும். இங்கே பார்த்தீங்கன்னா, நம்முடைய முற்பிதாக்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டிருக்காங்க, அப்புறம் கண்களினால் கண்டதும், அப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பியும் நாங்கள் நோக்கி பார்த்ததும். இப்போ கண்களினால் காண்றதும் ஒன்று தான், நாங்கள் நோக்கி பார்த்ததும் ஒன்று தான். அப்போ ஏன் ரெண்டு வார்த்தையாக பிரித்து எழுதியிருக்கு அப்படின்னா, தேவனுடைய தரிசனத்தை கண்களினால் காண்கிறது, அந்த கண்களினால் கண்ட தரிசனம் நல்ல இருதயத்தில் பதியணும்னு சொன்னால் தேவனுடைய வார்த்தையை நோக்கி பார்க்க வேண்டும். அப்படின்னா இருதயத்தில் சிந்தித்து தியானித்தாதான் அந்த வார்த்தைகள் என்னங்கிறது நம்மளுக்கு புரியும். அப்போ இருதயத்தில் சிந்தித்து தியானிக்கிறதுக்கு தேவனுடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்தினாதான் அந்த காரியம் நடக்கும் ஒழிய, மற்றபடி இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை போகணும்னா எந்த வழியுமே இல்லை. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், தேவனுடைய வார்த்தைக்கு நன்றி செலுத்தணும், தேவனை துதிக்கணும், தேவனை போற்றணும். அப்போ தான் வந்து இருதயம் தாழ வரும். அப்போ இன்னைக்கு எல்லாரும் வந்து நீ தாழ விழுந்து கும்பிடணும், முழங்கால் படியிட்டு கும்பிடணும்னு சொல்லுவாங்க. அது வந்து எழுத்தின்படி தான் அது நடக்குது, அது சரீரம் தான் தாழ விழுகுது, ஆனால் இருதயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருமையாக இருக்கும். அப்போ உட்காந்துட்டு இருந்தாலும் சரி, நின்றுட்டு இருந்தாலும் சரி, படுத்துட்டு இருந்தாலும் சரி, இருதயத்தில் நம்ம தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும்போது நம்முடைய இருதயம் பெருமையிலிருந்து தாழ்மையான இடத்துக்கு வருது. அப்போ தாழ்மையான இடத்துக்கு வரும்போது தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் போகுது. அப்போ அது இப்படி இருந்தால் தான் நம்ம வந்து தரிசனத்தை கண்டிருந்தாலும் அதை வந்து நம்ம நோக்கி பார்க்கும்போது நம்மளுக்கு அது தெளிவாக தெரியும். அப்போ இது நம்முடைய முற்பிதாக்கள் இப்படி தான் செஞ்சுருக்காங்க. நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவனுடைய வார்த்தையை நாம் என்ன தான் தெரிஞ்சிருந்தாலும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு மகிமை செலுத்தலைன்னா நம்ம தேவனுடைய வார்த்தைகளை வாயினால் தெளிவாக பேச முடியாது. அப்படி பேசினாலும் நாலாம் வசனம் ஒரு ரெண்டாம் வசனம் வாசிப்போம், முன்னியோவான் 1:2.
அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாக இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம்.
நம்ம வந்து அதை கண்டாதான் நம்ம அதை குறித்து சாட்சி கொடுக்க முடியும். நம்ம காணாம இயேசு ரசிக்கிறார், அன்பாக இருக்கிறார், இறக்கமாக இருக்கிறான்னு சொல்லிட்டு நாம் அன்பு இல்லாமல் இருந்தா அப்போ என்ன சொல்லுவாங்க? காண்கிற சகோதரத்தில் அன்பு இல்லாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? அந்த வசனத்தை சொல்லிட்டு அவன் போயிடுவான். ஆமாம், இப்படி வந்து பைபிளில் வசனம் நிறைய தெரிஞ்சாச்சுன்னு வைங்களேன், நம்ம வந்து ஒரு தப்பு செய்யும் போது ஒரு வசனத்தை போட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருப்பான். படிக்க விட மாட்டாங்க சொன்ன மாதிரி. ஏன்னா தெரிஞ்சாச்சுன்னா பாஸ்டர் ஒன்று பேசினாருன்னு அதுக்கு நேரம் ஆப்போசிட்டாக ஒரு வசனத்தை சொல்லி ஆமாம் பேசி அதிக பிரசங்கியாக மாறிடலாம். அதனால் பைபிள் இலவசமாக கொடுக்குறாங்க, பைபிளை படி படின்னு சொல்கிறேன் நாம் இங்கே. ஆனால் படித்து நல்ல ஞானமுள்ள வார்த்தைகளை பேசுகிறது காணும். ஆனால் மற்றவங்களை குத்துறதுக்கும், மற்றவங்களை பரிகாசம் பண்ணுறதுக்கும், மற்றவங்களை தாக்கி பேசுகிறதுக்கும் நல்ல மூளை வேலை செய்யும். என்ன பைபிள் வசனம் அதுக்கு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அப்போ தேவனுடைய வார்த்தை பிரமாணத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது தான் நம்ம வந்து தேவனுடைய வார்த்தைக்கு சாட்சியினாக மாற முடியும். ரோமர் 1:19 வாசிப்போம். ரோமர் 1:19-21.
அதே தான் அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது, தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற் கொண்டு தெளிவாய் காணப்படும். அதனால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் தோற்கறியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது.
இங்கே பார்த்தீங்கன்னா புறஜாதிகள், புறஜாதிகள்னா யாருன்னா நாம தான், நாம தான் புறஜாதியிலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க. அப்போ தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நம்மளுக்கு ஆண்டவர் வெளிப்பட்டிருக்கிறார். இப்போ தேவனுடைய வார்த்தையை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார், தேவனே அவர்களுக்கு அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்படின்னா நம்ம வந்து பாவத்திலையும் சாபத்தில் இருந்தப்போ யாரும் நம்மளுக்கு உதவி செய்யாமல் இருந்தப்போ தேவனுடைய வார்த்தை வந்து நம்மளை பாவத்திலும் சாபத்திலும் இருந்து விலக்கி தேவனுடைய ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்தார். அப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு தேவனுடைய மகத்துவங்களை இன்றைக்கி நம்ம இயற்கையின் மூலம் பல வடிவத்தில் நம்ம வந்து பார்த்து நம்ம தெரிஞ்சிருக்கிறோம், அது தெளிவாக காணப்பட்டிருக்கிறது. அதனால் போக்கு சொல்ல இடமில்லை, யாருமே தப்பிக்கிறதுக்கு எந்த சாக்கு போக்கும் சொல்ல முடியாது. ஆனால் அவர்கள் தேவனை அறிந்தும் அவர் மகிமைப்படுத்தாமல் சொன்னால் தாழ விழலை. அதுக்கப்புறம் நன்றி செலுத்தவில்லை, இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை போகலை. இருதயத்தில் எனக்கெல்லாம் தெரியும், இதுதான் அப்படியா அதுதான் இப்படியான்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கே தேவனுக்கு நன்றி செலுத்தினாதான், ஸ்தோத்தரிச்சாதான் இருதயத்துக்குள்ள தேவனுடைய வார்த்தை போகும்னு சொல்லி தெரியாம இதை செய்யாதனால என்னாச்சு, இருதயத்துல குப்பை தொட்டியா மாத்தி என்னென்னமோ செஞ்சு ஊர் கதை உலக கதை பேசி அது சிந்திக்காம போகும்போது அங்க வந்து சாத்தான் வந்து குடியேறது. ஆமா, மண்டையில நிறைய இருக்குது, ஆனா இருதயத்துக்கு போறதுக்கு அங்க ஒரு விக்கிரகம் இருந்துகிட்டு அதை தடை பண்ணிக்கிட்டே இருக்கு. நீ இருதயத்துக்கு போகாத, அங்க போய் சிந்தனை பண்ணீங்கன்னா நீ ஆள் மாறிடுவ. அதனால எல்லாம் மண்டையில் ஆமா ஆமான்னு சொல்லிக்கோ, ஆனா ஒண்ணுத்துக்கு பதில் சொல்லிடாத. அப்படி இருக்கும்போது இன்றைக்கு நாம தேவனுடைய நியாயத்திற்பு காலாவும், அதனால தேவனுடைய வார்த்தைகளுக்கு நம்மை தாழ்த்தும் போது நம்முடைய இருதயம் வெளிச்சமாக இருக்கும். தேவனுடைய வார்த்தையை நம்ம இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும்போது, உணர்வில்லாமல் அப்படின்னா சிந்திக்காம தியானிக்காம இருக்கிற சமயத்தில் இருள் அடைஞ்சு, இருள் அடைஞ்சாச்சுன்னா அப்புறம் இருட்டில் எல்லாமே நடக்கும். ஏசையா 6:1-10 வாசிப்போம். உசியாராஜா மரணம் அடைந்த வருஷம் அப்படின்னா உசியாராஜா யாரு, என்ன காரணத்தினால அவன் இருந்தான், ஏன் சாகர வரைக்கும் அப்படி இருந்தான். இங்க பாத்தீங்கன்னா செத்ததுக்கு அப்புறம் தான் ஆண்டவருடைய தரிசனமே வெளிப்படுது. ஆமா, அப்படின்னா ஒரு மனுஷனுக்குள்ள மாய்மாலம், வென் குஷ்டரோகி அப்படின்னு சொன்னா மாய்மாலம், கலர் கலரா இருக்கிறது, உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு அப்படிங்கும்போது அது மாய்மாலம். ஒரு மனுஷனுக்குள்ள மாய்மாலங்கிற மனுஷன் செத்தாதான் ஆண்டவருடைய தரிசனத்தை அவன் பார்க்க முடியும். 2 வாசிப்போம். அப்ப தேவனுடைய சிங்காசனத்தில் இருக்கிற தரிசனத்தை ஒரு மனுஷன் பார்க்கணும்னு சொன்னா, ஆண்டவர் உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்காரு, அவருடைய வஸ்திர தொங்கலினால் தேவாலயம் நிறைஞ்சிருந்தது அப்படின்னா, தேவாலயம் முழுவதும் நிறைஞ்சிருக்குன்னா எவ்வளவு தொங்கல் இருக்கும் பாருங்க, அவ்வளவு பெரிய வஸ்திரம். எப்படி வஸ்திர தொங்கல், எத்தனை வஸ்திர தொங்கல்னா என்னன்னு தெரியுமா, இந்த சுங்கடி சேலைன்னு சொல்லுவாங்க, சேலையில எல்லாம் தைக்காம நூல அந்த மாதிரி பெரிய சால்வை, அந்த சால்வையில நிறைய தொங்கல், அதனால தேவாலயம் முழுவதும் நிறைஞ்சிருக்கு. இப்ப இங்க உயரம் உன்னதமான சிங்காசனத்துல உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா தேவன் ராஜா அப்படிங்கிறத வெளிப்படுத்துறாரு. அப்போ அவருடைய சால்வினால தேவனுடைய ஆலயம் முழுவதும் அந்த வஸ்திர தொங்கல்னால நிறைஞ்சிருக்கு. எத்தனை தொங்கல் இருக்கும் சுமாரா, யாருக்காவது தெரியுமா? இல்ல, ஐயோ இல்ல, அவ்வளவுதான் இருக்குமா? அப்படின்னா தேவன் ராஜானா அவர் கூட இருக்கிறது எத்தனை பேரு, அதை கண்டுபிடிச்சா தெரிஞ்சுக்கலாம். நம்ம உபாமத்தில் வாசித்தோமே, அவருடைய பரிசுத்தவான்கள் அவருடைய கரத்தினுடைய கீழ் இருக்கிறார்கள். சொல்லுங்க பாப்பா யாருன்னு, 144,000 பேர். அவருடைய வஸ்திர தொங்கல்கள் 144,000 பேர். அப்படின்னா 144,000 பேர் அவரோடு கூட இருந்து அந்த அரசாட்சி செய்கிறாங்க. அப்போ இந்த தரிசனத்தை ஒரு மனுஷன் பார்க்கணும்னு சொன்னா, அவனுக்குள்ள இந்த உசியா ராஜான்னு ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்னா மாய்மாலம், அந்த மனுஷன் செத்தா முழுவதும் தேவனுடைய காரியங்களை பார்க்க முடியும். மாய்மாலங்கிறது நம்மளுக்குள்ள இருக்கிற வரைக்கும் பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியங்களை நாம் காண முடியாது. 3 வாசிப்போம். போதும். அப்படின்னா அங்க பரலோகத்துல கூப்பிட்டு சொன்னாங்க, இங்க யாரு கூப்பிட்டு சொல்றதுக்கு இருக்காங்க? கூப்பிட்டு சொன்னா இன்னொருத்த கிடைக்க மாட்டேங்கிறான. அதே மாதிரி ஒருத்தன் தேவனுடைய தரிசனத்தை பார்த்தாதான் ஆச்சு. அப்ப தேவனுடைய தரிசனத்தை பார்த்தவர்கள் அல்லது மாய்மாலம் என்கிற மனுஷன் செத்ததுக்கு அப்புறம் தேவனுடைய தரிசனத்தை பார்த்தவங்க ரெண்டு பேர் மூணு பேர் நாலு பேர் சேர்ந்துட்டாங்கன்னா அவங்க தேவனுடைய காரியத்தை, தேவன் எவ்வளவு நல்லவர், தேவன் எவ்வளவு பரிசுத்தர், நம்மளுக்காக எவ்வளவு நன்மையான காரியங்களை செய்கிறார், நாம் துதிக்கணும், தேவனை போற்றணும் என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் இருதயத்தினுடைய ஆழத்திலிருந்து சொல்லி தேவனை துதிப்பார்கள். அதுக்கடுத்தது ஆமாம் போதும். அப்படின்னா நம்ம தேவனை நோக்கி இப்படி கூப்பிடுகிற நேரத்தில் இருதயத்தில் இருந்து அப்படியே அக்கினியான வார்த்தைகள் வந்து அப்படியே புகமண்டலமாக அப்படின்னா தேவனுடைய பிரசன்னம் நிறைஞ்சிருக்கிறதாக நம்மளுக்குள்ளேருந்து வெளிப்படும். அதுக்கடுத்தது போதும். இப்படி தேவனை துதித்து மகிமைப்படுத்தும் பொழுது என்ன நம்மளுக்கு தெரியும்னு கேட்டீங்கன்னா, ஒன்றுத்துக்கும் இல்லாத என்ன எங்கேயோ இருந்த பரதேசிய கூட்டிகிட்டு வந்து இந்த மாய்மாலங்கிற மனசு செத்த உடனே தேவனுடைய தரிசனத்தை பார்க்கறதுக்கு நம்ம கண்ணு திறந்தது அப்படின்னு சொல்லிட்டு தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துக்கிற சமயத்தில் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷனுக்கு மத்தியில் நான் வாசமாக இருக்கிறேன், ஆனால் இப்படிப்பட்ட தரிசனத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கார் அப்படின்னு சொல்லி அவன் தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக தன்னை தாழ்த்துக்கிறான். அதுக்கடுத்து வாசிப்போம். போதும். ஒருவன் தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக தன்னை தாழ்த்தும் பொழுது ஆண்டவரே எனக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக முடியல, நான் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கிறேன், அப்படியெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்திட்டான், இந்த மாதிரி காரியத்திலிருந்து வெளியே வர முடியல. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு, இவன் விண்ணப்பத்தை கேட்டு அவன் அசுத்த உதடுகள் இருக்கிற மனுஷனுக்குள்ள வாசம் பண்றானாமா, இடையில தேவையில்லாத வார்த்தையும் பேசுறான் அவன், அதனால அவன் தேவனுடைய தரிசனத்தை பார்த்துட்டான், அவன் பாவத்தையும் ஒப்புக்கொண்டுட்டான், அவன் பாவத்திலேருந்து அவனுக்கு விடுதலை ஆகிறது எப்படிங்கிறது அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால் நீ என்ன பண்ண, இங்கிருந்து ஒரு நெருப்பு எடுத்துகிட்டு போய் அவன் வாயில் போய் சூடு வையின்ட்ட, அவன் வாயில் போய் சூடு வச்சிருக்கான். அப்போ வாயில் சூடு வச்சோன்னா வாய் எப்படி இருக்கும் பாருங்க, சாதாரண இடத்துல சூடு வச்சாவே நம்மளுக்கு ரொம்ப பயங்கரமாக வலிக்கும், உதடுகளில் பெரிய அக்னி தணல் அங்கிருந்து எடுத்துகிட்டு கொண்டு வந்து அது அவன் குரட்டில் தூக்கிட்டு வர்றான், அவனுக்கும் தொட முடியல, தூக்கிட்டு வந்து வாயில் சூடு போட்டதுனால இன்னைக்கு எப்படி இருக்கிறார் ஆளு, பாவ நிவர்த்தியானது. இது எப்படி தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா நிவர்த்தியானது இல்லை இல்லை பேச்சில் தெரியுது இப்போ, ஏன்னா சூடு அந்த அளவுக்கு பலமாக இருக்குது. அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது நம்மளால் ஏதாவது பாவத்திலேருந்து வெளியில் வர முடியல அப்படின்னு சொன்னால் ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணுனா அவர் அங்கிருந்து ஒரு ஆளை அனுப்புவார், இவனுக்கு இந்த இடத்துல சூடை போடு, இவனுக்கு அப்போ தான் இவனுக்கு திருடுறான், இவனுக்கு கையில் சூட்டை போடு, இவன் வந்து தேவையில்லாத இடத்துக்கு ஓடுறான், அவனால் காலில் சூட்டை போடு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஆக்சிடென்ட் ஆகிருக்கிறது. இந்த மாதிரி ஆபத்துலேருந்து ஆண்டவர் விடுதலை ஆக்குறது எல்லாமே ஆமாம், ஏன்னா நிறைய சாப்பிட்றது அப்படி எல்லாத்துக்கும் சூட்டை போட்டதுனால இன்னைக்கு உட்காந்து ஒழுங்காக உட்காந்து தேவனுடைய வார்த்தையை பேசுகிறான், ஒழுங்காக உட்காந்து தேவனுடைய வார்த்தையை கேட்குறான். இல்லாட்டின்னு எங்கே முரட்டை காலைக்கு எல்லாம் அப்படியே சுற்றிட்டு கிடக்கும், ஜல்லிக்கட்டில் பார்க்கலாம், அலங்காநாள் ஜல்லிக்கட்டில் ஒன்றா காலையில் அடக்கிறது பார்க்கலாம், இல்லாட்டினா அங்கே போய் அது எப்படி நடக்குதுன்னா அது பார்க்கலாம். அப்போ தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக நம்மளை தாழ்த்தும் பொழுது தேவன் நம்மளை மீட்கும்படியாக வசனம் சொல்லுது, உனக்கு ஒரு கை இடைஞ்சலுண்டாக்குனா வெட்டி போடுன்னு இருக்காரு. ஆண்டவரே என் கையை வெட்டி போட முடியல, எனக்கு இருந்து விடுதலை ஆக முடியலன்னா சரி போட்டுற நான் சூடு அப்படின்ட்டு ஆண்டவர் சூடும் போட்டார். மண்ணில் உதட்டில் போட்டாவே போதும், அவனை தான் பேசவே முடியாது. அப்புறம் அப்படியாக தேவனுடைய தரிசனத்தை பார்த்தவங்களுக்கு தான், அது பார்த்துட்டு தேவனுக்கு முன்பாக தங்களை தாழ்த்தும் பொழுது தான் இந்த காரியம் நடக்கும். அதை விட்டுப்பட்டு எனக்கெல்லாம் தெரியும், இது இப்படியா இது இப்படி செஞ்சிடலாமே, நான் எவ்வளோ படிச்சிருக்கிறேன், எனக்கு இன்னும் அனுபவமெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி சாதாரணமாக தான் எழுதியிருக்குது பைபிள். அதனால் இதனுடைய வியாக்கியானம் இது தான், அதனுடைய வியாக்கியானம் இதுதான்னு சொல்லிட்டு போனால் அந்த வார்த்தை நாம் பேசுவோம், அது யாருக்கும் போய் சேராது. சோத்ரம். அதுக்கு அடுத்து வாசிப்போம், இருக்கிற மனுஷன ஆண்டவர் ஊழியத்துக்கு அனுப்புறாரு. ஊழியத்துக்கு போய் நீ என்ன பண்ணு, நீ ஆத்துமா தான் செய்யாத. இங்க என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, நீ ஆத்தும ஆதாயத்துக்கு போக வேண்டாம், நீ என்ன பண்ணு, நீ செய்யறதான் கரெக்டு, நீ செய்யறதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய இருதயத்தை கொளுத்ததான் மாத்து. ஆமா, எத்தனை தடவை கேட்டாலும் காதில் ஏற மாட்டேங்குது, எத்தனை தடவை பேசினாலும் புரிய மாட்டேங்குது. அப்படி தேவனுடைய வார்த்தைகள் உண்மைகளாக இருந்து யாருக்கு புரியாமல் தான் இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வார்த்தை போய் சேரலை, அதனால இருதயம் கொளுத்திருக்குது. அப்போ இருதயம் கொளுத்திருக்கிறதுனால எப்படி தேவனுக்கு முன்பாக அந்த இருதயத்தை தாழ்த்த முடியும்? இப்போ இருதயத்தை தாழ்த்தினாதான் தேவனுடைய வார்த்தை இருதயத்துக்குள்ளே போகும். அப்போ இங்கே ஆண்டவர் என்ன செய்தியோடு அனுப்புகிறாருன்னா, உன்னைய மாதிரி யார் இருதயத்தை தேவனுக்கு முன்பாக தாழ்த்துக்கிறார்களோ அவர்களுக்கு தான் கண்டா தேவனுடைய வார்த்தை புரியும், வாசித்தா அது வந்து புரியும், இருதயத்தில் கேட்டால் அது உணர்த்தப்படும். நான் வந்து எனக்கு எல்லாம் தெரியும், நான் இருதயத்தை தாழ்த்தாமல் தேவனுக்கு துதிக்கண மைமை செலுத்தாமல் போகும் பொழுது அவருடைய இருதயம் நல்லா கொளுத்திருக்கும். நாளைக்கு பார்க்கலாம், இன்னும் அடுத்த வருஷம் பார்ப்போம், இந்த வீட்டை கட்டிக்கிட்டு பார்ப்போம், அல்லது அதை விற்றுட்டு பார்ப்போம், அதை வாங்கிட்டு பார்ப்போம், நம்மளுக்கு இந்தலாம் வந்ததுக்கப்புறம் பார்ப்போம், இதில் இப்படி பார்ப்போம்னு சொல்லிட்டு நாளைக்கு நாளைக்கு நம்ம தள்ளிக்கிட்டே போகிறோம். அப்படி போகும்போது என்னென்னா, நம்முடைய இருதயம் கொளுத்திருக்குது. என்றைக்கு நம்முடைய இருதயம், இப்போ வந்து இந்த ஏசையா அந்த தரிசனத்தை பார்க்குறாரு, அப்போ இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை எல்லாத்துக்கும் புரியுது, எல்லாத்துக்கும் ஒரு தரிசனம் இருக்குது, ஊழியத்தில் எல்லாத்துக்கும் ஒரு தரிசனம் இருக்குது, தேவனுடைய வார்த்தை நிறைவேற்றக்கூடிய எல்லா காரியங்களும் மனுஷனுக்கு இருக்குது. ஆனால் நிறைவேற்றும் பொழுது அது சரியானபடி அந்த செயல் வந்து மாற மாட்டேங்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இருதயத்தை தேவனுக்கு முன்பாக தாழ்த்தாதபடியினால் எப்படி இருக்குது, கண்ணார கண்டும் நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது, காதார கேட்டும் புரிய மாட்டேங்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இருதயத்தை தேவனுக்கு முன்பாக தாழ்த்தவில்லை. அப்போ என்னதான் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தாலும் இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, இயேசு 6 அதிகாரத்தில் பரலோக ராஜ்யத்தினுடைய தரிசனத்தை இயேசு கிறிஸ்து வந்து பூமியில் வந்து அது நல்ல விளக்கி வியாக்கியானமாக காமிச்சார். ஆனால் பழைய ஏற்பாட்டில் முதல் வந்து இந்த பரலோக ராஜ்யத்தினுடைய தரிசனம் இயேசையா தீர்க்க தரிசிக்கு அங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. அப்போ என்ன நம்மளுக்கு தரிசனம் இருந்தாலும் சரி, நம்ம இருதயத்தை தேவனுக்கு முன்பாக தாழ்த்தாமல் இருந்தால் அந்த தரிசனம் கண்ணார கண்டும் புரியாது, காதால கேட்டும் புரியாது, என இருதயம் கொளுத்திருக்குது. அப்போ இருதயத்தை தேவனுக்கு முன்பாக நம்ம தாழ்த்தும் போது தரிசனம் புரியும். இருதயத்தை தேவனுக்கு முன்பாக தாழ்த்தி தேவனுக்கு நன்றி செலுத்தாமல் இருக்கும் பொழுது, அல்லது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது எதுவுமே நம்மளுக்கு புரியாது. யோவான் 17:9 யோவான் 17:9. அப்படின்னா 144,000 பேர் ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட ஜனத்தை தேர்ந்தெடுத்து வச்சிருக்காரு, எங்கேயும் ஓட முடியாது. அதனால் இயேசு கிறிஸ்து வரும்போது நீர் எனக்கு தந்தவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். இதில் நம்ம எத்தனை பேர் இருக்கோன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியல, ஆனால் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறவங்க எங்கேயும் தப்பிக்க முடியாது. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கு பங்காக இருக்கிறவர்கள் அல்லது தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள் அடுத்தவங்களுக்கே தெரியாது, இல்லை அவங்கவுங்களுக்கு தெரியும். தேவனால் யார் யார் முன்குறிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தெரியும். இப்போ புருஷனாக இருந்தால் மனைவிக்கு தெரியாது, மனைவியாக இருந்தால் புருஷனுக்கு தெரியாது, அவங்கவுங்களுக்கு தெரியும். யோவான் 6:45. கேட்டு கற்றுக்கொள்ளுகிறவன் எவன்? ஆ போதும். அப்போ எல்லாத்துக்கும் தேவனுடைய வார்த்தை தெரியும், ஆனால் யார் கேட்டு கற்றுக்கொள்றதுக்கு வர்றது? இன்னைக்கு கேட்டு கற்றுக்கொள்றதுக்கு வந்தால் இன்னைக்கு சபையில் ஜனங்களை பேச விட மாட்டேங்கிறாங்க, அல்லது அதுக்குன்னு தனியாக ஒரு நேரத்தை ஒதுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால நிறைய காரியம் புரிய மாட்டேங்குது. அப்போ எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியும், புரஜாதிகளுக்கு தெரியும், கிறிஸ்தவங்களுக்கு தெரியும், தேவனை அறியாதவர்களுக்கு தெரியும். ஆனால் யார் தேவனிடத்தின வார்த்தைகளை கேட்டு கற்றுக்கொள்ள வருகிறார்களோ அல்லது வாசித்து அல்லது பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்டு இது என்னவாக இருக்கும் அது என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வேதத்தை தேடி வாசித்து இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தேவனிடத்திலே வருகிறார்கள். பிரசங்கி 9:1. பிரசங்கி 9:1. கைவசமாய் இருக்கிறார்கள். போதும் அப்படின்னா தேவனுடைய கரத்தின் கீழ் அடங்கி இருக்கிறவர்கள் என்னுடைய தரிசனம் இதுதான், நான் இதுதான் செய்ய போறேன், இது செய்ய மாட்டேன்னு சொல்லி அவனுடைய இஷ்டத்துக்கு போக முடியாது. எங்கே போனாலும் ஆண்டவர் பிடிச்சிருவார். இது தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் முடியும். மற்றவங்களாம் காட்டுக்கழுதிய மாதிரி ஒரு நாளைக்கு ஏசிக்கு போவாங்க, ஒரு நாளைக்கு சிபிஎம் போவாங்க, ஒரு நாளைக்கு ஏசியே போவாங்க, எப்படியும் அங்கே சுற்றிட்டே கிடப்பாங்க. ஆனால் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்களுக்கு நம்ம கண்ணுக்கு முன்னால் இருக்கிறது இதுதான் நான் செய்வேன், இதுதான் நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற முடிவை எடுக்க முடியாது. ஏன்னா அங்கே ஏற்கனவே ஒரு முடிவு எடுத்து இங்கே வசனம் சொல்லுது கைவசமாக இருக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். எங்கே ஓடுவான், எங்கே ஒன்றால் இங்கே தான் வந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட ஜனத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அந்த பட்டியலில் நாம் இருக்கிறோமாங்கிறத கண்டுபிடிச்சிக்கிறோம். சோத்திரம். அப்போ இன்றைக்கு நம்ம பார்த்து என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வார்த்தை இருதயத்துக்கு பக்கமாக இருந்தால் என்னென்ன ஆசீர்வாதம், நாம் தேவனுடைய கரத்தில் இருந்தால் என்ன ஆசீர்வாதம், அல்லது அவருடைய பாதப்படியில் நாம் விழுந்தால் நம்மளுக்கு என்ன ஆசீர்வாதம். அப்போ நம்மளுக்கு தேவனுடைய வார்த்தை தெரிஞ்சிருக்குது, எல்லாம் நடந்திருக்குது, வாயில் மட்டும்தான் தேவனுடைய வார்த்தை இருக்குதுன்னா அது அர்த்தமில்லாத வார்த்தையாக தான் வரும், அது ஞானம் இல்லாத வார்த்தைகளாக தான் வரும். ஆனால் தேவனுடைய வார்த்தை இருதயத்தில் இருந்தால் வாயில் நல்ல ஞானமுள்ள வார்த்தைகள் அர்த்தமுள்ள வார்த்தைகள் வரும், அதனால் நாம் மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்க முடியும். அப்போ தேவனுடைய வார்த்தை நாம் வாயிலும் இருதயத்திலும் ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு நாம் பங்காளிகளாக இருக்கிறோம். நம்முடைய ஆசீர்வாதத்தை இன்னொரு ஆள் எடுக்க முடியாது. அதனால் நம்மளுக்கு இன்றைக்கு வரைக்கும் தேவனுடைய வார்த்தை என்ன தெரிஞ்சிருக்குது, என்ன புரிஞ்சிருக்குது, நாம் மற்றவங்களுக்கு பேசும்போது அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வாழ்க்கையில் சிந்தித்தால் நாம் இன்னும் கூட தேவனுடைய புதிய ஆசீர்வாதங்களை பெற்று நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடியும். தேவன் தாமே இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.